நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர்கள் சீவகன் மற்றும் சுவாமிநாதன். எந்த ஒரு நாடும் அணு ஆயுதத்தை வைத்திருக்கக் கூடாது என்று ஈரானின் புதிய அதிபரான ஹசன் ருஹானி அவர்கள் கூறியிருக்கின்றார். அணிசேரா நாடுகளின் இயக்கத்தின் சார்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றிய அவர், மத்திய கிழக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து அணு நடவடிக்கைகளும் ஐநா அணு கண்காணிப்பாளர்களின் பார்வைக்கு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். பரவிலான சந்தேகத்துக்குள்ளாயிருக்கின்ற அணு ஆயுதங்களை இஸ்ரேல் சர்வதேச கண்காணிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் காவல் நிலையம் மீதும் ராணுவ முகாம் மீதும் தாக்குதல் நடத்திய 3 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டிருப்பதாக இந்திய படையினர் கூறுகின்றனர். தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களில் ராணுவம், காவல்துறை மற்றும் பொதுமக்கள் அடங்குவார்கள். ராணுவ உடை அணிந்து வந்த தீவிரவாதிகளை இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது என்று வர்ணித்திருக்கின்ற இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், இதன் காரணமாக பாகிஸ்தானுடனான அமைதி முயற்சிகள் தடைபடாது என்றும் கூறியிருக்கின்றார். ஐநா பொதுசபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றிருக்கின்ற மன்மோகன் சிங் அங்கே பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சியரலியோனில் உள்நாட்டுப் போரில் போர்க்குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் லைபீரிய தலைவர் சார்ல்ஸ் டெய்லர் அவர்கள் அதற்கெதிரான தனது மேல்முறையீட்டில் தோல்வியடைந்திருக்கின்றார். பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்ட கிளர்ச்சிக்காரர்களை அவர் தூண்டிவிட்டு உதவியும் புரிந்தார் என்ற குற்றச்சாட்டை தி ஹேகில் இருக்கின்ற ஐநா அனுசரணையுடனான நீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்திருக்கின்றார்கள். அவருக்கு எதிரான மூல வழக்கில் கடந்த வருடம் அவருக்கு வழங்கப்பட்ட 50 வருட சிறை தண்டனை நியாயமானது என்றும் ஏற்புடையது என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பால் டெய்லர் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக அவரது சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார்.
தரைதட்டிய கோஸ்டா கன்காட்டா கப்பல் இடிபாடுகளிலிருந்து மனித எச்சங்களை கண்டறிந்திருப்பதாக இத்தாலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இந்த உடல்களின் அடையாளம் கண்டறியப்படவில்லை. கடந்த ஆண்டு கிலோனி என்ற தீவுக்கு அருகே இந்த கப்பல் தரைதட்டியதில் 32 பேர் உயிரிழந்தனர். ஆனால் ஒரு இத்தாலிய பயணியும் இந்தியாவைச் சேர்ந்த கப்பல் பணியாளர் ஒருவரும் என்ன ஆனார்கள் என்பது இதுவரை தெரியாமல் இருந்தது. பெரும் முயற்சியின் காரணமாக சாய்ந்து கிடந்த அந்த கப்பல் கடந்த வாரம் தூக்கி நிறுத்தப்பட்ட பிறகு தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதில் இந்த மனித அச்சங்கள் கண்டறியப்பட்டன. இவற்றின் மீது இனி மரபணு சோதனைகள் நடத்தப்படும்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
கூட்டு பாலியல் வல்லுறவில் ஈடுபட்ட காரணத்துக்காக சீனாவில் இருக்கின்ற நீதிமன்றம் ஒன்று பிரபலமான ராணுவ ஜெனரல் ஒருவரின் 17 வயதான மகனுக்கு 10 வருடங்கள் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. லீ தியாங்கி என்னும் அவருடைய வழக்கின் சீனாவில் முக்கிய அரசியல் புரமோர்களின் பிள்ளைகள் கட்டுப்பாடற்ற ஆடம்பர வாழ்க்கை குறித்து பொதுமக்களின் ஆபத்து கோபத்தை அதிகரிக்க செய்திருக்கின்றது. 3 ஜெனரலுக்கு இணையான இவரது தந்தை ராணுவ கல்லூரியில் சங்கீத பீடாதிபதியாகவும் திகழ்கின்றார். பீஜிங்கில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலில் ஒரு பெண்ணை பாலியல் உள்ளுக்குட்படுத்திய 5 பேரில் இவரும் அடங்குகின்றார்.
கென்யா கேட்டுக்கொண்டதற்கிணங்க சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் அமைப்பு பிரிட்டிஷ் பெண்ணான சமந்தா லூத்வைட் அவர்களுக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் தேடப்படும் நபர் என்ற உஷார் நிலையை பிறப்பித்திருக்கிறது. ஒரு சதித்திட்டத்திற்காகவும் வெடிபொருளை வைத்திருந்ததற்காகவும் சமந்தா லூத்வைட் 2011 முதலே கென்யாவால் தேடப்படுகின்றார். 2005 லண்டன் சுரங்க ரயிலுக்கு குண்டு வைத்தவர்களில் ஒருவரை அவர் திருமணம் செய்திருக்கின்றார். சிவப்பு அறிக்கை என்று கூறப்படும் இந்த உஷார் நிலையின் மூலம் இன்டர்போல் அமைப்பில் அங்கம் வகிக்கும் 190 நாடுகள் சமந்தா லூத்வைட்டினால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்த எச்சரிக்கைகளை பெறுவார்கள் என்று அந்த அமைப்பின் தலைவர் கூறியிருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ரஷ்யாவின் ஆளுமைக்குட்பட்ட வடதுருவ பகுதியில் செயல்படும் ஆழ்கடல் எண்ணெய் அகழ்வு கட்டமைப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தியதாக கைது செய்யப்பட்ட 30 கிரீன் பீஸ் செயற்பாட்டாளர்கள் வடக்கு ரஷ்யாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த செயற்பாட்டாளர்கள் 18 நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இதில் பாதி பேருக்கு ஏற்கனவே 2 மாத கால தடுப்பு காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடல் கொள்ளையில் ஈடுபட்டதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் நிச்சயமாக கடல் கொள்ளையில் ஈடுபட்டது கிடையாது என்று கருத்து வெளியிட்டிருக்கின்ற அதிபர் விளாடிமிர் புட்டின், அதே நேரம் அவர்கள் தடுத்து வைக்கப்பட வேண்டும் என்று வழங்கப்பட்ட உத்தரவு குறித்து கருத்து ஏதும் கூறவில்லை.
வடமேற்கு பாகிஸ்தானில் செவ்வாய் என்று 350 பேர் வரை பலியாக காரணமான பூகம்பத்தில் தப்பியவர்களை மீட்பதற்கான பணிகள் தொடர்கின்றன. 2000 பேர் வரை வாழ்ந்த ஒரு கிராமம் தரைமட்டமாக கிடப்பதாக அங்கு சென்ற பிபிசி செய்தியாளர் கூறியிருக்கின்றார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.